إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن أحسن الكلام كلام الله، وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலாவிடத்திலே இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் எனக்கும் உங்களுக்கும் நல்ல துஆவை கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நமது வருகையை ஏற்றுக்கொள்வானாக, நல்ல கல்வியை தருவானாக, நமது பாவங்களை மன்னிப்பானாக, நேர்வழியை பெற்று நேர்வழியில் நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அன்பிற்குரியவர்களே, சகோதரர் அவர்கள் கூறியது போன்று இஸ்லாமிய ஒழுக்கங்களை குறித்த இந்த ஒரு சபையிலே, இஸ்லாமிய ஒழுக்கங்கள் என்பது ஒரு பெரிய கடலை போன்று, நற்பண்புகள் என்பது ஒரு பெரிய கடலை போன்று, ஏராளமான நற்பண்புகள் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியிருக்கக்கூடிய நற்பண்புகளை நாம் என்ன ஆரம்பித்தால், அவையே நூற்றுக்கணக்கான நற்பண்புகள், நற்பண்புகளின் அடிப்படைகள். ஒவ்வொரு பண்புக்கு கீழே நூற்றுக்கணக்கான பண்புகள் இருக்கின்றன. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளிலும் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து நாம் பெற வேண்டிய இந்த ஒழுக்க பண்புகள், நூற்றுக்கணக்கான ஒழுக்கங்கள் இருக்கின்றன, பண்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு முஸ்லிமும் அவனுடைய இஸ்லாமுடைய தனித்துவம் எதை கொண்டு அறியப்படுகிறது என்றால், அவனுடைய தௌஹீத், ஏகத்துவத்திற்கு பிறகு அவனுடைய குணங்களை கொண்டுதான் அறியப்படுகிறது, நற்பண்புகளை கொண்டுதான் அறியப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நற்பண்புகளை குறித்து ஏராளமான ஹதீஸுகளை சொல்லும் பொழுது, நமது கண்ணியத்திற்குரிய இமாம்கள், சஹாபாக்களுக்கு பிறகு வந்த ஹதீஸ்களை வல்லுநர்கள் எப்படி தொழுகைக்காக, நோன்புக்காக, ஜக்காத்துக்காக, ஹஜ்ஜுக்காக தனி பாடங்களை அமைத்தார்களோ, அதுபோன்று எல்லா ஹதீஸ் நூல்களிலும் நீங்கள் பார்க்கலாம், நற்பண்புகளுக்காக தனி ஒரு பாடத்தையே அமைத்திருப்பார்கள். தனி ஒரு பகுதியே கிதாபுல் ஆதாப், ஒழுக்கங்களை பற்றிய கிரந்தம் என்று ஒரு தனி பகுதியை ஆரம்பித்து, அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து பெறப்பட்ட சஹீஹான ஹதீஸுகளை, ஒழுக்கங்களை குறித்து, நற்பண்புகளை குறித்து வந்திருக்கக்கூடிய நபிமொழிகளை எல்லாம் அதிலே அவர்கள் தலைப்புகள் வாரியாக தொகுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். சரி, இன்று குறிப்பாக நம்முடைய இந்த அமர்விலே கடல் போன்ற இந்த ஒழுக்க மாண்புகளிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை, ஒரு முக்கியமான ஒழுக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முடிந்த அளவு இந்த இடத்திலிருந்து நாம் செல்லும் பொழுது, இந்த சபையிலிருந்து நாம் கலைந்து செல்லும் பொழுது, நம்மிடத்தில் இருந்த குறைகளை உணர்ந்தவர்களாகவும் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழிகளை தெரிந்து, வாழ்க்கையிலே இனி நான் இப்படித்தான் இருப்பேன் என்ற ஒரு உறுதியோடு செல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போது நாம் நமது இந்த அமர்விலே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், குறிப்பாக ஒழுக்கங்களை பற்றி நாம் பேசும்போது இரண்டு விஷயங்களை, ஒன்றுக்கொன்று எதிரான இரண்டு விஷயங்களை நாம் படிக்கும் போதுதான், பார்க்கும் போதுதான் நமக்கு ஒழுக்கம் என்பது சரியாக புரிய வரும். இப்ப உதாரணத்திற்கு உண்மை பேசுதல் என்பதை நாம் புரிய வேண்டும் என்றால், அதற்கு எதிராக உள்ள பொய் பேசுவதை நாம் தெரிய வேண்டும். பொய் என்றால் என்ன? அப்ப பொய் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் போது உண்மையை நாம் தெரிந்து கொள்கிறோம். உண்மையை தெரிந்து கொள்ளும் போது அதற்கு எதிராக உள்ள பொய்யை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்ப உண்மையை பற்றி பேசுவதென்றால் அங்கே பொய்யை பற்றியும் பேசியாக வேண்டும். பொய் என்பது எப்படிப்பட்ட ஒரு கெட்ட குணம் என்று. அப்ப இப்படித்தான் எல்லா நல்ல குணங்களை பேசும்போதும் அதற்கு எதிராக உள்ள ஒரு கெட்ட குணத்தை நாம் கண்டித்து ஆக வேண்டும். அந்த கெட்ட குணத்தை பற்றிய தீய விளைவுகளை நாம் தெரிந்து கொண்டாக வேண்டும். அப்போதுதான் ஒரு நல்ல குணத்தை நம்மால் பின்பற்ற முடியும். இப்ப தௌஹீத், இதை நாம் பின்பற்றுவதற்கு நமக்கு ஒரு உந்துதலாகவும் ஒரு துணையாகவும் இருக்கக்கூடியது எது? ஷிர்க் என்பது எப்படிப்பட்ட ஒரு பயங்கர பாவம், ஷிர்க் செய்தால் என்ன தண்டனை என்பதையும் சேர்த்து நாம் அறியும் போதுதான் தௌஹீதுடைய நன்மைகளை அறிந்து கொள்வதற்கு ஆர்வத்தோடு தௌஹீதை நாம் உறுதியாக பின்பற்றுகிறோம். ஹயர் சகோதரர்கள், அப்படித்தான் இன்றைய இந்த அமர்விலே குறிப்பாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணத்தை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக, நம்மை அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக. அல்லாஹ் யாரை சுத்தப்படுத்தினானோ அவர்கள்தான் சுத்தமானவர்கள் சகோதரர்களே. அல்லாஹ் யாரை சுத்தப்படுத்தினானோ அவர்கள்தான் சுத்தமானவர்கள். நாம் நம்மை நாமே பீத்திக் கொள்ள முடியாது, நாம் நம்மை நாமே சுத்தமானவர்கள் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் யாரை சுத்தப்படுத்தினானோ அவர்கள்தான் சுத்தமானவர்கள். அதுவும் குறிப்பாக இந்த நற்குணத்தை பற்றி நாம் பேச ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எனக்கு நற்குணத்தின் பக்கம் வழிகாட்டினால்தான் நான் நற்குணமுடையவனாக ஆக முடியும். அல்லாஹ் வழிகாட்டவில்லை என்றால் நற்குணமுடையவனாக நான் ஆக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்களிலே ஒன்று என்னவென்றால், தொழுகைக்காக அவர்கள் தக்பீர் கட்டியதற்கு பிறகு அவர்கள் ஓதுகின்ற துஆக்களிலே ஒன்று, அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் லா யஹ்தி லி அஹ்ஸனஹா இல்லா அந்த வஸ்ரிஃப் அன்னி சய்யிஅல் அக்லாக் லா யஸ்ரிஃப் அன்னி சய்யிஅஹா இல்லா அந்த. யா அல்லாஹ், நல்ல குணங்களுக்கு நீ எனக்கு வழிகாட்டு, உன்னை தவிர வேறு யாரும் நற்குணங்களை எனக்கு காட்டித்தர மாட்டார். யா அல்லாஹ், கெட்ட குணங்களை விட்டு என்னை திருப்பி விடு, உன்னை தவிர வேறு யாரும் கெட்ட குணங்களிலிருந்து என்னை திருப்ப மாட்டார். இப்ப ஒரு செய்தி என்னவென்றால், நாம் நமது துன்யாவுக்கு நமது இன்ன பிற தேவைகளுக்கு எந்த அளவு அல்லாவிடத்தில் கேட்கிறோமோ அந்த அளவு நமது குணத்துக்காக அல்லாவிடத்திலே துவா செய்கிறோமா? யா அல்லாஹ் என்னை திருத்து, யா அல்லாஹ் என்னை ஒழுக்கம் உள்ளவனாக ஆக்கு, யா அல்லாஹ் என் கண் பார்வையை பாதுகாத்துக்கொள், எனது சிந்தனையை பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் எனக்கு தக்வாவை அதிகப்படுத்து, யா அல்லாஹ் எனக்கு பொறுமையை அதிகப்படுத்து, யா அல்லாஹ் கோபத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள், யா அல்லாஹ் கொடை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடு,
கஞ்சத்தனத்திலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். இப்படி கெட்ட குணங்களிலிருந்து பாதுகாப்பு தேடியும் நற்குணங்களை வேண்டியும் நாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி துவா கேட்கிறோமா என்றால் அதனுடைய முக்கியத்துவம் தெரியாத காரணத்தால் நம்மில் அதிகமான மக்கள் அப்படிப்பட்ட துவாக்களை செய்வதே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துவாக்களிலே ஒன்று, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாக்கி வல் அஹ்வாயி வல் அத்வா. யா அல்லாஹ், கெட்ட குணங்களிலிருந்து, கெட்ட ஆசைகளிலிருந்து, கெட்ட நோய்களிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். நம்ம நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு ரொம்ப துவா கேட்போம். யாரா கெட்ட குணம் இல்லாத வாழ்க்கையை கொடுன்னு எவ்வளவு கேட்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா அல்லாஹ், கெட்ட குணம் அதுதான் முதல்ல சொன்னாங்க. ஏன்னா நோயை விட பயங்கரமான ஆபத்து எது? கெட்ட குணத்தின் ஆபத்து. கெட்ட குணம் உள்ளவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், மலக்குகள் சபிக்கிறார்கள், மக்கள் சபிக்கிறார்கள், உலகத்தில் உள்ள படைப்புகள் எல்லாம் சபிக்கின்றன, அல்லாஹ் பாதுகாப்பானா. ஆகவே சகோதரர்களே, இந்த ஒரு முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவரை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை தெரிய மாட்டோமோ, என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது, எப்படி நம்முடைய உடலில் அழுக்கு இருக்கிறது என்று தெரிந்தால் குளிக்க நாடுகிறோமா இல்லையா? நமது சட்டையில் அழுக்கு படிந்து விட்டது என்றால் அதை கழுவி விட்டு சுத்தம் பண்ண நாடுகிறோமா இல்லையா? இப்ப கல்வி என்பது உடலை விட அதிகமாக அழுக்காகக்கூடியது. கல்வி என்பது உடலை விட அதிகமாக அழுக்காகக்கூடியது. உடலை சுத்தப்படுத்துவதை விட கல்பை சுத்தப்படுத்துவது மிக மிக முக்கியம். கல்பை சுத்தப்படுத்தாமல் சுத்தம் செய்யப்பட்ட உடலால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கல்பை சுத்தம் செய்யாமல் உடலை சுத்தம் செய்வதால் எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, இப்போது நாம் நம்முடைய இந்த ஒழுக்க விஷயங்களிலே பார்க்கும்போது நமது மார்க்க அறிஞர்கள் உலமாக்கள் முந்திய முஹத்தீஸுகளிலிருந்து பின்னால் வந்த அறிஞர்கள் வரை கெட்ட குணம், தீய குணம் மனிதனை ஆட்டிப்படைக்கக்கூடியது, மனிதனை கெட்ட வழியில் தள்ளக்கூடியது, நேரான வழியிலிருந்து மனிதனை பிசக வைக்கக்கூடியது, அல்லாஹ்விடமிருந்து மனிதனை தூரமாக்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய கோபத்தில் மனிதனை தள்ளக்கூடியது, அல்லாஹ்விடத்திலும் அடியார்களிடத்திலும் மிக வெறுப்புக்குரியவனாக ஆக்கக்கூடிய கெட்ட குணங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலிருந்து மனிதனை தூரமாக்கக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு கெட்ட குணங்களை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய நமது மார்க்க அறிஞர்கள் இமாம்கள் ஹதீஸுகள் முதலாவது குணமாக, கெட்ட குணங்களில் முதலாவது குணமாக எதை பற்றி சொல்கிறார்கள் என்றால் பெருமையை பற்றி சொல்கிறார்கள். எதை பற்றி சொல்கிறார்கள்? பெருமை. இப்ப இந்த பெருமை என்பது ஒரு பெரிய தீய கெட்ட குணம். இது இதற்கு எதிராக உள்ள நல்ல குணம்தான் பணிவு, அடக்கம் என்பது. சொல்வது புரிகிறதா? கெட்ட குணங்களின் தாய் என்று சொல்லலாம். எதை? பெருமையை. கெட்ட குணங்களின் ஒரு மகன். இதுதான் ஹசானா எல்லா கெட்ட குணங்களுக்கும். இந்த கெட்ட இந்த கெட்ட குணம் என்பது நூற்றுக்கணக்கான கெட்ட குணங்களை குட்டியாக போடக்கூடியது. அல்லாஹ் பாதுகாப்பானா. மோசமான குணம் இது. ஆனால் இங்கே ஒரு கவலையான செய்தி என்னவென்றால், நம்மில் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விஷயத்திலே அந்த ஒரு குணத்தை கொண்டு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியவே இல்லை. நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மிடத்தில் பெருமையே இல்லை என்று. ஒரு நோயாளிக்கு தெரியுமா அவர் எந்த நோயிலே இருக்கிறார் என்று? ஒரு மருத்துவரிடத்தில் சென்றால் தான் தெரியும், மருத்துவர் ஆராய்ந்து பார்த்தால் தான் தெரியும் அவரிடத்தில் என்ன நோய் இருக்கிறது. அப்ப குரானும் ஹதீஸும், அந்த குரானையும் ஹதீஸையும் கற்ற அறிஞர்கள் தான் உள்ளங்களுடைய மருத்துவர்கள். அப்ப நம்மிடத்திலே அந்த நோய் எப்படி, எந்த அளவு, எந்த வகையில் இருக்கிறது என்பதை குரான் ஹதீஸோடு நாம் நம்மை அந்த ஸ்கேனர்ல போட்டு நாம் நம்மை ஸ்கேன் செய்து பார்க்கும் போதுதான் தெரிய வருகிறது நம்மிடத்திலே அந்த குணம் எப்படி இருக்கிறது, எந்த உருவத்தில் இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது. நாம் சொல்வது புரிகிறதா இல்லை? இப்ப நம்ம என்ன குணத்தை சொன்னோம்? பெருமை. இப்ப தமிழ்ல எப்படி இந்த பெருமை என்பதை சொல்லும் பொழுது பல வார்த்தைகளை நாம் சொல்கிறோம். இதே கருத்தை சொல்லக்கூடிய பல வார்த்தைகள், பெருமை, செருக்கு, ஆணவம், மமதை, கர்வம், புரிகிறதா? இப்படிப்பட்ட பல வார்த்தைகளை கொண்டு தற்பெருமை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. பெருமை, ஆணவம், கர்வம், மமதை, தற்பெருமை, தற்புகழ்ச்சி, புகழை விரும்புதல், இவையெல்லாம் அந்த பெருமைக்குரிய அந்த வார்த்தைகள் தான். பெருமையை சுட்டிக்காட்டக்கூடிய அந்த வார்த்தைகள் தான். என்ன விஷயம் என்றால், இந்த பெருமை என்பது ஒருவனுக்கு மட்டுமே தகுதியானது, அவனை தவிர வேறு யாருக்கும் இது தகுதியானது அல்ல. இந்த பெருமை என்பது ஒருவனுக்கு மட்டுமே தகுதியானது, அவனை தவிர வேறு யாருக்கும் இது தகுதியானது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். சஹி முஸ்லிமிலே 4752வதாக வரக்கூடிய ஹதீஸ். சஹி முஸ்லிம் 4752. அதுபோன்று சுனன் அபூதாவுதிலே 3567. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக, அல் கிப்ரியாவு ரிதாயி, பெருமை இது என்னுடைய ஒரு போர்வை, வல்அஸ்மது இஸாரி, கண்ணியம் இது என்னுடைய ஒரு கீழாடை, ஃபமன் நஸஅனி வாஹிதம் மின்ஹுமா, இந்த இரண்டில் எந்த ஒன்றையும் என்னிடத்திலிருந்து ஒருவன் எடுக்க நாடினால் கஸஃப்துஹு ஃபின்னார், நான் அவரை நரகத்திலே போட்டு விடுவேன். அல்லாஹ் பாதுகாப்பானாக. சஹி முஸ்லிமுடைய அறிவிப்பிலே வரும்போது யார் இந்த பெருமையை என்னிடமிருந்து எடுக்க நாடுகிறானோ, அதாவது எனக்கு சொந்தமான இந்த பெருமையை அவன் பெருமையடிக்க ஆரம்பிக்கிறானோ, அத்தபுத்துஹு, நான் அவனை நரகத்திலே தூக்கி போட்டு விடுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இன்னும் ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே 3600ஆக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா யத்குலு நார் மன் கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி மின் ஈமான், ஈமானுடைய ஒரு கடுகு அளவு, ஈமானிலிருந்து ஒரு விதையின் அளவுக்குண்டான அளவு அவரிடத்தில் ஈமான் இருக்குமே ஆனாலும் அவர் நரகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டார், கண்டிப்பாக அவர் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். வலா யத்குலுல் ஜன்னத, வலா யத்குலுல் ஜன்னத மன் கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி மின் கிப்ரின். யா அல்லாஹ், உண்மையான ஈமான் உள்ளவர், அந்த ஈமான் ஒரு விதையின் அளவு இருந்தாலும் கூட அவர் நரகில் நுழைய மாட்டார், அதாவது நரகில் நிரந்தரமாக தங்க மாட்டார். அதுபோன்று ஒரு பெருமையின் பெருமையிலிருந்து ஒரு விதையின் அளவு ஒருவருடைய உள்ளத்திலே இருந்தாலும் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். லா யத்குலுல் ஜன்னத மன் கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி மின் கிப்ரின், பெருமையிலிருந்து எவ்வளவு அளவு, எவ்வளவு அளவுங்க, ஒரு விதையினால ஒரு சின்ன விதை, ஒரு கடுகின் விதையை எடுத்துக் கொள்ளுங்களேன், கடுகே சின்னது, அப்புறம் அதனுடைய விதையை என்ன சொல்றது, அப்ப அந்த அளவு இருந்தால் கூட மனிதன் எங்கே செல்ல மாட்டான், சொர்க்கத்திலே செல்ல மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, இன்று நம் இடத்துல ஒரு நாட்டுக்கே சப்ளை பண்ற அளவுக்கு பெருமை இருந்தா என்ன ஆகிறது சொல்லுது. எப்படி ஒரு விதையின் அளவுக்கு இருந்தாலே சொர்க்கம் கிடையாது என்று நபி அவர்கள் எச்சரிக்கிறார்கள். நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட குணத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம், எவ்வளவு இருக்கிறது என்று. கணவனிடத்திலே பெருமை, மனைவியிடத்திலே பெருமை, பிள்ளைகளிடத்திலே பெருமை, படித்துக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரிடத்திலே பெருமை, படிக்கக்கூடிய மாணவரிடத்திலே பெருமை, ஆட்சியாளரிடத்திலே பெருமை, மக்களிடத்திலே பெருமை, வேலை செய்யக்கூடிய பணியாளரிடத்திலே பெருமை, பணம் இருந்தால் பெருமை, கல்வி இருந்தால் பெருமை, பதவி இருந்தால் பெருமை, அழகு இருந்தால் பெருமை, செல்வம் இருந்தால் பெருமை, படிப்பு பட்டம் இருந்தால் பெருமை, வசிக்கக்கூடிய நாட்டை வைத்து பெருமை, வசிக்கக்கூடிய நாட்டை வைத்து பெருமை, அணியக்கூடிய ஆடையை வைத்து பெருமை, பேசக்கூடிய மொழியை வைத்து பெருமை, தான் வசிக்கக்கூடிய ஊரை வைத்து பெருமை, தான் வசிக்கக்கூடிய தெருவை வைத்து பெருமை, தான் பிறந்த குலத்தை வைத்து பெருமை, தான் திருமணம் முடித்த இடத்தை வைத்து பெருமை, தான் வேலை செய்கிற அந்த தொழில் நிறுவனத்தை வைத்து, தான் செய்கிற வியாபாரத்தை வைத்து பெருமை. இவ்வளவு பெருமை பாருங்கள் மனிதனுக்கு, எவ்வளவு சாதாரணமான விஷயமா இது. எப்படியெல்லாம் எத்தனை ஓட்டைகளின் வழியாக நமது உள்ளத்திற்குள் நுழைந்து அல்லாஹுவின் பார்வையிலே நம்மை கேவலமானவனாகவும் இலக்காரமானவனாகவும் அல்லாஹுவால் கோபிக்கப்பட்டவனாகவும் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவனாகவும் நம்மை மாற்றிக்கொண்டிருக்கிறது. எப்படி வாழ்க்கையில் எத்தனை வழிகளிலே நமது உள்ளத்திற்குள் நுழைந்து, வாகனத்தால் பெருமை, வசதியால் பெருமை, அழகால் பெருமை, மொழியால் பெருமை, இனத்தால் பெருமை என்று பல வழிகளிலே பல ஓட்டைகளின் வழியாக உள்ளே நுழைந்து அப்படியே பூதகரமாக உள்ளத்திலே மாறி இதிலிருந்து வெளியேறக்கூடிய எல்லா கெட்ட குணங்களும் நம்மை கடைசியிலே எப்படி மாற்றிவிடுகிறது என்றால், அல்லாஹ்விடத்திலே ஒரு கேவலமான ஒரு தகுதியிலே மாற்றிவிடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா? அல்லாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அல்லாவிற்கு பிடிக்கவே பிடிக்காது. ஜிப்ரயிலும் பெருமை அடிக்க முடியாது. படைப்புகளிலே பெருமை அடிப்பதற்கு தகுதி உள்ள ஒரு படைப்பு இருக்கிறது என்றால் வானவர்களின் படைப்பு. சரியா? அந்த வானவர்களுக்கெல்லாம் தலைவர் யார்? ஜிப்ரயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அவரே பெருமை அடிக்க முடியாது, அவருக்கு பெருமை தகுதியானதல்ல, அவருக்கு பெருமை தகுதியானதல்ல. அதற்கடுத்து நபிமார்கள், அல்லாஹ் படைத்த படைப்புகளிலே மனிதர்கள் சிறந்தவர்கள், மனிதர்களிலே நபிமார்கள் சிறந்தவர்கள். அல்லாஹுவால் நேசிக்கப்பட்டு ஒரு மனிதரை பற்றி வாழ்க்கைத்து அழைக்க மஹப்பத்தம் நீங்க, உன் மீது நான் எனது அன்பை விசேஷமாக இறக்கி இருக்கிறேன், எனக்காகவே நான் உன்னை படைத்தேன், எனக்காகவே லினப்சி எனது நப்சுக்காகவே நான் உன்னை படைத்தேன், உருவாக்கினேன் என்று நபி மூசாவை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். எப்படி வாழ்க்கைத்து அழைக்க மஹப்பத்தம் மின்னி, நபிமார்களின் புகழ்களை அல்லாஹ் பேசும் பொழுது அல்லாஹுத்தாலா மூசாவிடத்திலே நேரடியாக பேசினான். மூசாவிடத்திலே நாம் ரகசியமாக பேசினோம், நமது பேச்சை கேட்கும் அளவிற்கு நாம் அவரை நமக்கு நெருக்கமாக ஆக்கினோம். நமது பேச்சை கேட்கக்கூடிய நமது நண்பராக நாம் அவரை ஆக்கிக் கொண்டோம் என்றெல்லாம் அல்லாஹ்வால் புகழப்பட்ட ஒரு நபி. சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பிலே நபிமார்களை பற்றிய வரலாற்றின் பாடத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது படிக்கும்போது அப்படியே நடுங்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் சகோதரர்களே. நாம் எல்லாம் என்ன ஒரு நிலையிலே இருக்கிறோம்! அல்லாஹு தஆலா இப்படி நம்மை தண்டிக்க நாடினால் இன்று நாம் இங்கே இருக்க முடியாது, எதையும் நாம் செய்ய முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் தங்களது இன மக்களுக்கு அறிவுரை செய்து கொண்டிருந்த போது அப்போது ஒருவர் கேட்கிறார், மூசா மிக அறிந்தவர் யார் என்று. மூசா கேள்வி என்ன, எல்லாம் கேட்டுருக்கீங்களா கவனமா? மூசா நீங்க அறிந்தவர் யார் மூசா என்று கேட்கிறார். நபி பயான் செய்கிறார்கள். யார் பயான் செய்வது? மோஹர் தௌராத்தி நேரடியாக கொடுக்கப்பட்ட அல்லாஹ்விடத்தில் நேரடியாக பேசக்கூடிய ஒரு நபி பயான் செய்கிறார்கள். அப்போது ஒரு மனிதர் கேட்கிறார், மூசா யாருக்கு ரொம்ப தெரியும் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்து விட்டார்கள், இங்க இருக்கிறதுல யாருக்கு ரொம்ப தெரியும் அப்படின்னு கேட்டாங்க போல இருக்குன்னு சொல்லி, அனா அஅலம், எனக்கு ரொம்ப தெரியும். لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வந்தது, மூசா பயான நிறுத்துனாங்க. அல்லாஹ் என்ன சொல்லிட்டாங்க, மூசா பயான ஸ்டாப் பண்ணுங்க, நிறுத்துங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு தர்பியா தேவை, உங்களுக்கு என்ன தேவை? தர்பியா தேவை. ஏற்கனவே 10 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டு வந்திருக்கிறாங்க. நம்ம எத்தனை வருஷம் ஆடு மேய்ச்சோம்? நம்ம வீட்டையே கூட்டியிருப்போமா? நம்ம நமது வீட்டை நாம் சுத்தம் செய்யாமல் இருப்பது இதுவும் ஒரு பெருமையின் அடையாளம் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் பயன்படுத்துகிற நமது கக்கூசை நாம் சுத்தம் செய்யவில்லை என்றால் அதுவும் பெருமை. நமது ஆடையை நாம் துவைக்கவில்லை என்றால் அதுவும் ஒரு பெருமை. நமது வாகனத்தை நாம் கழுகவில்லை என்றால் அதுவும் ஒரு பெருமை. நாம் சாப்பிட்ட தட்டை நாம் கழுகவில்லை என்றால் அதுவும் ஒரு பெருமை. நமது மனைவிக்கு, நமது பிள்ளைகளுக்கு, நமது பணியாளர்களுக்கும் நாம் வேலை செய்யவில்லை என்றால் அதுவும் ஒரு பெருமை என்பதை மறந்துவிடாதீர்கள். யாருக்கு அது என்ன? நீங்க இப்படி சொல்லிட்டு போட்டீங்கன்னா எதுக்கு நாங்க 10,000 திருவம் கொடுத்து டாலர் கொடுத்து நாங்க வந்து வேலைக்கு வைக்கிறது? இல்லை, அவர்கள் நமக்கு பல நேரம் வேலை செய்வார்கள், ஒரு சில நேரமாவது நாம் அவர்களுக்கு வேலை செய்வார்கள். ஒரு சில நேரமாவது ஏன், ஒன்றும் இல்லை. உங்க பணியாளர் எப்போது வேலை முடிச்சுட்டு அவர் பஸ்ல தான் போவார். ஒரு நாள் நீங்க போற நேரமும் அவர் போற நேரமும் ஒத்து வந்து விட்டது. அவர் பஸ்ஸுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நன்றாக தெரியும் அவருடைய இருப்பிடத்தை கடந்துதான் உங்களது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று. அவரை பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறத பார்த்துட்டும் உங்க கார்ல இடம் இருந்தும் அவர் பணியாளர், அவரை எனது வாகனத்திலே ஏற்றினால் எனது மதிப்பு என்னவாகும் என்ற நினைப்பில் நீங்கள் அவரை அங்கேயே நிற்க விட்டு சென்று விட்டீர்கள் என்றால் அது பெருமையின் அடையாளம், ஆணவத்தின் அடையாளம், மமதையின் அடையாளம், தலைகணத்தின் அடையாளம். நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது உலகத்தின் மாமன்னர்களை எல்லாம், உலகத்தின் மகா கண்ணியங்களை பெற்ற மாமனிதர்களை எல்லாம் ஒரு தட்டிலை வைத்து ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கண்ணியத்தை முழு ரசூலுல்லாஹ்வா இல்ல, எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு கண்ணியத்தை ஒரு தட்டிலே வைத்தால் ஆருடைய கண்ணியம் கனமாக இருக்கும்?
முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரஃபனா லக திக்ரக்,
நபியே உங்களது கண்ணியத்தை நாம் அல்லவா உயர்த்தி இருக்கிறோம், உங்களது கண்ணியத்தை நாம் அல்லவா உயர்த்தி இருக்கிறோம்.
அந்த நபியினுடைய பண்பு என்னவென்றால், தனது வாகனத்திலே தனது அடிமையை உட்கார வைத்துக் கொள்வார்,
தனது பணியாளரை தனக்கு பின்னால் உட்கார வைத்துக் கொள்வார்கள்.
உட்கார வைக்கிறதுக்கு மட்டுமல்லங்க, நீங்க உட்கார வச்சிட்டீங்க
எப்படி, உங்க பணியாளரை உங்க கார்ல உட்கார வச்சிட்டீங்க, உட்காரு எப்படி, எங்க போற அங்க போறியா, சரி உட்காரு விட்டுற அப்படிங்கிறீங்க. அதுக்கப்புறமா காரை ஓட்டுறீங்க, ஓட்டிக்கிட்டே போறீங்க.
அவர் அந்த பையன் பாவம் இப்படியே கூணி புரிய உட்காந்து
எப்படி சாஞ்சு கூட உட்காராம
போயிட்டே இருக்க.
ஒரு மனிதர் தனது பணியாளரை அழைத்து செல்கிறார், உட்கார வச்சிட்டார், சரியா, உட்கார வச்சதுக்கு பிறகு அந்த மனுஷனை திரும்பி கூட பார்க்கலாம், வண்டி ஓட்டிட்டு இருந்து திரும்பி பார்த்து இருக்க முடியாது, திரும்பி பார்க்கலன்னு அர்த்தம். ஒரு பேசுறது, எங்க தம்பி நல்லா இருக்கீங்களா, ஊர்ல இருந்து போன் எல்லாம் வந்துச்சா, வீட்டில் அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா, மனைவி மக்கள் பேசுறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, எதுவுமே பேசலங்க. அவர் பாட்டும் போயிட்டே இருக்காரு. அந்த இடம் வந்த உடனே இறங்கி போப்பா, உன் இடம் வந்துருச்சு வாங்குறாரு. இதுவும் பெருமை, இதுவும் என்ன, இதுவும் பெருமை. ஏன், உனது பணியாளரிடத்திலே நீ சகஜமாக பேசுவதை எது உன்னை தடுக்கிறது, பெருமை தடுக்கிறது, உன்னுடைய பதவி தடுக்கிறது, உனது செல்வம் தடுக்கிறது, உன்னுடைய ஸ்டேட்டஸ் தடுக்கிறது, நீ அவனை மட்டமாக நினைத்தது தடுக்கிறது, நீ அவனை உன்னை விட தாழ்ந்தவனாக நினைத்தது உன்னை தடுக்கிறது, அந்தஸ்தால் மதிப்பால் அவன் உன்னை விட குறைந்தவன் என்ற நினைப்பு நீ அவனிடம் பேசுவதில் இருந்து உன்னை தடுக்கிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு நபித்தோழர் கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி ஹதீஸ் சொன்ன உடனே, ஒரு விதையின் அளவு கூட பெருமை இருந்தாலும் நரகம் செல்ல மாட்டார். இந்த முஸ்னது அஹ்மதுடைய 3600வது ஹதீஸ். அப்ப அந்த தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் ரொம்ப அழகா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அழகான ஆடை உடுத்த வேண்டும், அழகான அணிகலன்களை நான் அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், இது பெருமையில் சேருமா? நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லையப்பா, அதுவல்ல பெருமை. சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதோ, நல்ல உடைகளை உடுத்த வேண்டும், தரமான ஒரு பொருள்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புவது, அது பெருமையாகாது. பெருமை என்ன தெரியுமா, மன் ஸஃபிஹல் ஹக்க வஸ்தரன்னா, சத்தியம் சொல்லப்படும் போது அந்த சத்தியத்தை மறுப்பதும் சத்தியத்தை புறக்கணிப்பதும் பிற மக்களை மட்டமாக பார்ப்பதும். நீங்க ஆடை அணியுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தால் ஆயிரக்கணக்கான திருகம் உள்ள ஆடைகளை அணிகலன்களை அணியுங்கள், லட்சக்கணக்கான திருகம் உள்ள வாகனத்திலே நீங்கள் செல்லுங்கள், ஆனால் அது பிறரை நீங்கள் தாழ்வாக பார்ப்பதற்கு உங்களை தூண்டிவிடுமே, ஆனால் அவற்றை கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கியாக வேண்டும், விட்டே ஆக வேண்டும். உயர்ந்த வஸ்துக்களை உயர்ந்த பொருட்களை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறான், திறந்த அனுமதி. குல் மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹ் அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி வத்தய்யிபாதி மினர் ரிஸ்க், அல்லாஹ் வெளிப்படுத்திய அலங்காரங்களை யாரால் ஹராம் செய்ய முடியும், நல்ல உணவுகளை யாரால் ஹராம் செய்ய முடியும், தடுக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அது உன்னை பெருமையில் தள்ளிவிடக்கூடாது, அதனால் உனக்கு ஆணவம் வந்துவிடக்கூடாது, மக்களை மட்டமாக நீ பார்த்து விடக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, நம்ம இந்த பெருமை என்பது எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் இருக்கிறோம், பெருமை என்பது எங்கிருந்து வருகிறது என்று தெரியாமல் இருக்கிறோம். இந்த பெருமைக்கெல்லாம் உஸ்தாத் யார் தெரியுமா,
யாரு
அந்த பெரிய அஜரத் தான். இந்த பெருமைகளா உஸ்தாத் யாரு?
யாரு பெருமை கொள்கிறார்களோ அவர்கள் இபிலீஸோடு நட்பு வைத்துக் கொள்கிறார்கள். நீனு நானும் ஒன்னப்பா, நம்ம எல்லாம் ஒரே கிளாஸ்ல படிக்கிறவங்க, நம்ம எல்லாம் ஒரே ஸ்டாண்டர்ட், ஒரே மார்க் வாங்க போறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு தெரியாது இந்த பெருமைக்கெல்லாம் உஸ்தாத் யாரு?
யாரு? இபிலீஸ். லஈம், ரஜீம், மர்தூத், சபிக்கப்பட்டவன். இபிலீஸ்னாலே சேர்த்து விலகணும். அல்லாஹ்வின் கோபத்தில், அல்லாஹ்வின் அருளிலிருந்து தூரமாக்கப்பட்டவன். மல்ஊன், அல்லாஹு அக்பர், லஅனஹுல்லாஹ், அல்லாஹ் அவனை சபிப்பானாக. வஇன்ன அலைக லஅனதி இலா யௌமித்தீன், இறுதி நாள் வரை உன் மீது எனது சாபம் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு கெட்டவரோடு ஒருவர் நட்பு கொள்கிறார், எப்போது? பெருமையை அவர் தனக்குள் கொண்டு வரும்போது. அல்லாஹ்வுக்கு சைத்தானுக்கு ரொம்ப கூட்டாளியா போயிடுவார், அல்லாஹ்வுக்கு ரொம்ப தூரமா போயிடுவார். சைத்தான் உடனே வந்து பக்கத்தில் உட்காந்து தோல் மேல கை போட்டுக்கிட்டு, எப்பா உன்ன மாதிரி ஆளதாப்பா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. நமக்கு மஸ்னூவான துஆக்களும் தெரியாத காரணத்தால், ரசூலுல்லா ஓதிய துஆக்கள் தெரியாத காரணத்தால், நாம் லட்சக்கணக்கில் அல்ல சகோதரர்களே, கோடிக்கணக்கான நன்மைகளை அன்றாடம் இழந்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் போது ஓதிய துஆக்களிலே ஒரு முக்கியமான துஆ என்னவென்றால், அஊது பில்லாஹி மின ஷைத்தானி மின் நஃப்ஹிஹி வ நஃபஸிஹி வ ஹமஸிஹி. அஊது பில்லாஹி மின ஷைத்தானி மின் நஃப்ஹிஹி வ நஃபஸிஹி வ ஹமஸிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொழுகையை ஆரம்பிக்கும் போது ஓதுவார்கள். இப்ப நம்ம அஊது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் ஓதிட்டு பிஸ்மில்லா ஓதி ஆரம்பிக்கிறோமா இல்லையா? இந்த வெறும் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று ஓதுவதை விட இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதி இருக்கிறார்கள். நம்ம தான் எல்லாத்திலையும் சின்னதா லேசா பார்த்து எடுத்துக்கோ, எப்படி எது வர்றதுலயே ரொம்ப லேசா இருக்கு, சின்னதா இருக்கு. குரானே எடுத்துக்கோங்களேன், நான் இங்க யாரையும் கேட்க மாட்டேன், பயப்படாம தைரியமா இருக்கலாம். எத்தனை சூராங்க மனப்பாடமா இருக்குன்னு சொன்னா நேரம் இப்படி காட்டுவாங்க, அல்லது இப்படி காட்டுவாங்க. எத்தனை சூரா மனப்பாடம் சொல்லி, இங்கே ஓரளவுக்கு குரான் ஸ்டடி கிளாஸ்னால மாஷா அல்லாஹ் நிறைய மனப்பாடம் பண்ணியிருக்கலாம். பொதுவாக கேட்டீங்கன்னு சொன்ன, உங்களுக்கு எத்தனை சூரா மனப்பாடுங்க அப்படின்னு கேட்டால் இப்படி காட்டுவாங்க. உடனே நீங்க எப்படி நினைக்கிறாதீங்க, ஓ சூரத்துல் பக்ரா, சூரா ஆல் இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா தெரியும் போல இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. இப்படின்னா என்ன அர்த்தம்? குல் யா அய்யுல் காஃபிரூன் குல் வல்லாஹு அஹத் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் ஹுவல் ரப்புல் ஃபலக் குல் ஹுவல் ரப்புல் நாஸ். முடிஞ்சப்பா, குரான்ல அல்லாஹ் இவருக்கு கொடுத்தது எத்தனை? இந்த நாலு சூரா, நாலு தெரியும் பாரு. நீங்க நாலு என்ன நினைச்சிடாதீங்க, ஆரம்பத்துல இருந்து நாலு நினைச்சிடாதீங்க. குரான் கடைசியில் முடியும் போது உடனே நான் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த துஆவில் என்ன சொல்கிறார்கள், யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். யாரிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்? சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். யா அல்லாஹ், அவனால் ஏற்படக்கூடிய பெருமையிலிருந்து என்னை பாதுகாப்பு. யார் கேட்கிறது வாங்கது? மின் நஃபஹி வ நஃபஸிஹி வ ஹமஸிஹி, முதல்ல நஃப் என்றால் பெருமை. யல்லா சைத்தானா ஏற்படக்கூடிய அந்த பெருமையிலிருந்து என்னை நீ பாதுகாத்துக் கொள்ள தொழுகையை ஆரம்பிக்கும் போது. இந்த தொழும்போதே பெருமை பணிவு இருப்பதில்லையே. அல்லாஹ் அக்பர் என்று கட்டும் பொழுது பணிவு எங்கே இருக்கிறது? ருக்கு செய்யும் போது பணிவு எங்கே இருக்கிறது? சுஜூது செய்யும் போது எங்கே பணிவை உணர்கிறோம்? அதான் உணர்றதுக்கு முன்னாடி இமாம் எந்திரிச்சிடற. எப்படி உணர்வதற்கு முன்னால நமது தொழுகை முடிந்து விடுகிறது. உணர்வுகள் அற்ற தொழுகை. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும் பொழுது, யா அல்லாஹ், உன்னுடைய அடிமையாக, உன்னுடைய பணியாளனாக, உன்னுடைய அபுதாக நான் உனக்கு முன்னால் நிற்கிறேன். ஒக்கூமூலில்லாகி காடித்தின், புஜங்களை எல்லாம் தாழ்த்தி, பார்வைகளை தாழ்த்தி, ஒரு பெரிய எஜமானனுக்கு முன்னால் ஒரு அற்பமான அடிமை நிற்பதை போன்ற ஒரு உணர்வு.
அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி துவா கேட்கிறார்கள்? தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குர்ஆனை ஓதுவதற்கு முன்பு என்ன துவா கேட்கிறார்கள்? யா அல்லாஹ், ஷைத்தானிடமிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். ஷைத்தானுடைய மூன்று விஷயங்களை இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அதில் முதலாவது என்ன? யா அல்லாஹ், இந்த ஷைத்தானினால் ஏற்படக்கூடிய பெருமையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். இப்ப நம்ம திரும்ப போறோம், என்ன போறோம்? மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இருக்கிறது. இப்ப அல்லாஹ் என்ன சொல்லிவிட்டான் மூசா நபிக்கு? மூசா நபியை நீங்க பயால நிப்பாட்டு, என்னங்க செஞ்சாங்க பாவம். அல்லாஹு அக்பர். அந்த ஒரு வார்த்தைக்கே வாழ்நாளில் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்திலே செய்த போராட்டங்களின் போது கூட நான் சிரமப்பட்டேன் என்று சொல்லவில்லை. எகிப்திலே அவர்கள் பட்ட சிரமங்களின் போது கூட அவர்கள் நான் சிரமப்பட்டேன் என்று சொல்லவில்லை. 10 வருஷம் ஆடு மேய்த்த போது கூட நான் கஷ்டப்பட்டேன் சிரமப்பட்டேன் என்று அவர்கள் சொல்லவில்லை. இந்த வார்த்தையை சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னான் அல்லவா, மூசா உங்களுக்கு தெரியும் நினைச்சுக்கிட்டீங்களா? உங்களை விட தெரிந்த ஒருவர் இருக்கிறார், அவரிடம் நீங்கள் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு போங்க 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 கண்டினியூ எங்களுக்கு களைப்பு அசதி எங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது என்று மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நடக்க வச்சுக்கிட்டே இருந்தான். ஃபில்டர் பண்ண டோட்டலி எப்படிங்க வாஷ் 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 கழு போங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் போங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு, போங்க, இது இருக்கு. அப்படியே டோட்டலா அந்த மைண்ட்ல இருந்து நான் என்ன எனக்கு தெரியும், நான் எனக்கு தான் அல்லாஹ்வுத்தலா மத்தமா. அப்பா சுப்ஹானல்லாஹ், எதுக்காக வேண்டிங்க? என்ன செஞ்சிட்டாங்க அவங்க? எனக்கு தெரியும்னு சொன்ன ஒரு வார்த்தை என்ன செய்திருக்க வேண்டும்? அல்லாஹ்விற்கு தெரியும் என்று சொல்ல வேண்டிய அந்த இடத்துல அவங்க அது மூசா நபிக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தான். அவங்க என்ன நினைச்சுக்கிட்டாங்க? இந்த சபையில யாருக்கு தெரியும் இவர் கேட்கிறாரு நினைச்சு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். எப்போதுமே நீங்கள் அல்லாஹ்வை மறக்க கூடாது. அல்லாஹ்வுக்கு அடுத்து எனக்கு தெரியும் வேணா சொல்லலாம். இந்த சபை தெளிவுபடுத்தி அல்லாஹ் ஒரு நொடியும் இறை தூதர்கள் அல்லாஹ்வை மறப்பதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். இதே சூரா தஹ்ஃபில் ولا تقولن لشيء اني فاعل ذلك غدا الا ان يشاء الله. நபியே, நாளை நான் செய்வேன் என்று எதையும் நீங்கள் சொல்லாதீர்கள். அல்லாஹ் நாடினால் என்று சொல்லாமல் தர்பியதா இல்லையா? 14 நாள் வஹ்ய் இறங்கறது. இப்படி ஒருத்தங்க கேட்டு வந்தாங்க கேள்வி, நாளைக்கு நான் சொல்றேன்ட்டாங்க. அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் வஹி இறக்கினால், அல்லாஹ்விடத்து கேட்டு நான் சொல்கிறேன் என்று சொல்லாம நாளைக்கு நான் சொல்றேன் எப்படி நீங்க சொல்ல போச்சு? தர்பியா. என்னது தர்பியா? சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த நபிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீய பெருமை என்ற இந்த கெட்ட குணத்திலிருந்து நீக்கி அவர்களுக்கு பணிவை அல்லாஹ் கொடுத்தார். அதுதான் மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டிய குணம். என்ன இருக்கணும்? பெருமை போய் எது வர வேண்டும்? பணிவு, அடக்கம், தன்னை விட பிறரை கண்ணியமானவர்களாக நினைத்தல், பிறரை மேன்மையானவர்களாக நினைத்தல். இப்ப பாருங்க, இந்த பெருமையினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், நம்ம முன்னாடி சொன்ன பாருங்க, இந்த பெருமை கொள்பவர் எங்க போய் கூட்டாளி போட்டுக்கிறாரு? இபிலீஸ்ட போய் சைத்தான்ட போய் கூட்டாளி போட்டுக்கிறாரு. அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட அந்த லகீனோடு போய் அவர் தனது நட்பை அவர் தொடர்ந்து கொள்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இந்த பெருமைதான் இபிலீஸை லகீனாக மாற்றியது. 7வது வானத்தில் மலக்குகளோடு இபாதத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒருவனை, 7வது வானத்தில் மலக்குகளோடு இபாதத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஒருவனை சபிக்கப்பட்டவனாக, உன்னையும்
உன்னை பின்பற்றியவர்களை கொண்டும் நான் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒருவனை தரம் தாழ்த்தியது என்றால் அதற்கு என்ன காரணம்? அவனிடத்தில் இருக்கக்கூடிய இருந்த அந்த பெருமை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சம்பவத்தை பற்றி சொல்லும் பொழுது சூரத்துல் பக்ராவுடைய 34வது வசனம் கொஞ்சம் படிச்சு பாருங்க பொறுமையா. وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ. சூரத்துல் பக்ராவுடைய 34வது வசனம். நாம் மலக்குகளுக்கு கூறிய நேரத்தை நபியே நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். என்ன கூறினோம்? ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னோம். எல்லோரும் சஜிதாவிலே விழுந்து விட்டார்கள். ஆனால் இபிலீசை தவிர அந்த இபிலீஸ் சஜிதா செய்ய மறுத்தான். அவன் காஃபிர்களில் ஆகிவிட்டான். ஏன் மறுத்தான்? ஏன் காஃபிர்களிலே அவன் ஆகிவிட்டான்? அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம் என்ன? அவனுக்கு பெருமை வந்தது. அப்ப இதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? பெருமை என்பது குஃபுருடைய குணம். பெருமை என்பது எதனுடைய குணம்? குஃபுர்னா தெரியுமா, பிடிக்குமா யாருக்காவது? அல்லாஹு அக்பர். கிபர் என்பது குஃபுருடைய குணம். பணிவு என்பது ஈமானுடைய குணம். கிபர் என்பது கிபர் அரபியில் என்ன சொல்லுவாங்க பெருமைக்கு? கிபர். கிபர் என்பது குஃபுருடைய குணம். அதற்கு எதிராக உள்ள தவாது பணிவு அடக்கம் என்பது அது ஈமானுடைய குணம், மூமின்களுடைய குணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே சொல்கிறான், இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன். இந்த கிபர் உள்ளவர்களை அல்லாஹ் ஒருபோதும் விரும்பவே மாட்டான். அவன் எவ்வளவுதான் பெரிய ஆலிமா இருந்தாலும் சரி, முஜாஹிதா இருந்தாலும் சரி, பெரிய முத்தகியா இருந்தாலும் சரி, பெரிய தாயா இருந்தாலும் சரி, பெரிய கொடை கொடுப்பவனாக இருந்தாலும் சரி, என்ன அவன் செய்தாலும் சரி, இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்தக்பிரீன், பெருமை இருப்பவர்களை பெருமையோடு செய்பவர்களை அவன் விரும்பவே மாட்டான். எப்படிங்க? பெருமையோடு செய்யப்படக்கூடிய எந்த குண எந்த நற்செயல்களையும் அவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். பெருமை கலந்த எந்த ஒன்றையும் அவன் அங்கீகரிக்கவே மாட்டான். என்ன செய்தான் இந்த சைத்தான் இபிலீஸ்? அல்லாஹ் தஆலா சஜ்தா செய்ய சொன்னான். ஆதமை கவனித்து பார்க்கும் பொழுது இவன் என்ன செய்கிறான்? தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறான். நீ என்ன நெருப்புல படைச்ச? அல்லாஹ்ட்ட சொல்றான், அன கைரும் மின்ஹு, நான் பெஸ்ட் அப்படிங்கிறான். என்ன சொல்கிறான்? நான் பெஸ்ட். சரி, பெஸ்டா இருந்துக்க. நீ பெஸ்டாக இருப்பதால் உன்னை படைத்த இறைவனுக்கு நீ மாறு செய்ய முடியுமா? முடியும். ஒரு சின்ன உதாரணம் புரியறதுக்காக சொல்றேன். உங்களுடைய ஓனர் உங்களை விட படிச்சவர் படிச்சு கம்மி படிப்பார்களாம், சரியா? அதுக்காக வேண்டி நீங்க நிறைய படிச்சுட்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஓனருக்கு மாறு செய்யலாமா? ஏன்பா நீ எனக்கு மாறு செய்யற? நான் சுவேலை சொன்ன செய்ய மாட்டேங்கிறேன். அது நான் எம்மு படிச்சிருக்கிறேன், நீங்க வந்து எம்மு படிக்கல. அப்படியா? அப்ப சரிப்பா, நல்லபடியா நீ போயிட்டு வா பார்ப்போம். சாதாரண மனிதர்கள் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். அல்லாஹ்வுடைய கண்ணியம், அல்லாஹ்வுடைய கண்ணியம், ரப்புல் ஜலால், துல் ஜலாலி வல் இக்ராம், ரப்புல் அஸ்மதி வல் கிப்ரியா, ரப்புல் மலகூத், ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், ரப்புல் அர்ஷில் அஸீம், ரப்பு ஜன்னதி வன்னார், ரப்பு சமாவாதி சபா. அப்படிப்பட்ட ரப்பு அவன் சொல்றான் சஜிதா செய்ய சொல்லி. இவனை விட மேலாக இருக்கக்கூடிய ஜிப்ரயீல், மீகாயில், இஸ்ராஃபில் எல்லாம் கீழே விழுந்து விட்டார்கள். ஃபகஅலு லஹு சாஜிதீன், குல்லுஹும் அஜ்மஊன், பசஜதல் மலாயிக்கத்துக்குள்ளுகும் அஜ்மஹூன், எல்லா மலக்கும் ஜிப்ரஹீலிருந்து கடைசி மாணவர் வரை உள்ள எல்லா மலக்குகளும் ஒருவர் விடாமல் அல்லாஹ் இப்படியே சொன்னான், பசஜதல் மலாயிக்கத்துக்குள்ளுகும் அஜ்மஹூன், எல்லா மலக்கும் சுஜூதுல விழுந்து கிடக்குறாங்க அல்லாஹ் எந்திரிக்க சொல்ற வரைக்கும் எந்திரிக்காம. இவன் என்னன்னா தலையை தூக்கிட்டு நிக்கிறான். அல்லாஹ் கேக்குறான், ஏன்பா சஜ்தா செய்யலன்னு சொல்லிட்டு, மா மனஅக அன் தஸ்ஜூத், நான் கட்டளையிட்ட போது நீ சஜ்தா செய்யாமல் இருக்க உன்னை எதப்பா தடுத்தது? அல்லாஹ் பாருங்க, உடனே சபிக்கல, உடனே அல்லாஹ் சபிக்கவில்லை, அவகாசம் கொடுக்கிறான், காலம் கொடுக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் விளக்கி சொல்கிறான். அப்ப அந்த இபிலீஸ் அல்லாஹ்விடத்துல சொல்றான், நான் சிறந்தவனாயிட்டல்லவா, ஹலக்கனி மின்னார் வஹலக்தஹு மின் தீன், என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்திருக்க, அவரை மண்ணிலிருந்து படைத்திருக்க, லம் அக்குன் லி அஸ்ஜுத லி பஷர், மண்ணால் படைத்த ஒரு பஷருக்கு ஒரு மனிதனுக்கு நான் சஜிதா செய்வது எனக்கு தகுதி அல்ல. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். யாரிடத்திலே அறிவு பேசுகிறான்? இவனுக்கு எது தகுதி, தகுதி இல்லாத, தகுதி இல்லாதது என்பதை ரப்பிடத்தில் அவன் விளக்கம் சொல்கிறான். ஒரு ஒரு அடிமைக்கு தகுதி என்னங்க? ஒரு அடிமைக்கு தகுதி என்ன? ரப்புக்கு கட்டுப்படுவது. ஒரு அடிமைக்கு தகுதி என்ன? எஜமானனுக்கு கட்டுப்படுவது, அதான தகுதி. சரியில்லையா? ஒரு அடிமைக்கு தகுதி என்ன? ஒரு பணியாளனுக்கு தகுதி என்ன? தனது எஜமானனுக்கு கட்டுப்படுவது. அப்ப நாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அல்லாஹ்வுடைய பணியாளர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதுதான் நமக்கு தகுதி, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதுதான் நமக்கு கண்ணியம். இப்ப பாருங்க, திரும்ப விஷயத்துக்கு நம்ம போவோம். இந்த பெருமை என்பது சைத்தானை எப்படி ஆக்கிவிட்டது? லஈனாக, மர்தூதாக ஆக்கிவிட்டது. அல்லாஹ் சொன்னான், உடனே இங்கிருந்து போ, ஸ்தபித்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அப்ப இந்த சைத்தான் என்ன செய்கிறான் என்றால், மனிதர்களை குஃப்ரிலே தள்ளுவதற்கு, இறை நிராகரிப்பிலே தள்ளுவதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய முதல் ஆயுதம் வழி என்னவென்றால் பெருமை. அல்லாஹ்வுடைய நேரான பாதையிலிருந்து மனிதனை தடுப்பதற்கு சைத்தான் பயன்படுத்தக்கூடிய அந்த அடிப்படை குணம் என்னவென்றால் முதலில் பெருமையை போடுகிறான். எந்த ஒன்றா இருக்கட்டும், இஸ்லாமிற்குள் வருவதாக இருக்கட்டும், அல்லது இஸ்லாம் என்று முஸ்லீம் என்று தங்களை சொல்பவர்கள் சுன்னாவுடைய நேரான வழிக்குள் வருவதாக இருக்கட்டும், இந்த ரெண்டுத்துக்கும் தடையா சைத்தான் எதைத்தான் பயன்படுத்துகிறான்? எல்லா மக்களுக்கும் இந்த பெருமையை தான் பயன்படுத்துகிறான், இந்த கிபரை தான் அந்த சைத்தான் பயன்படுத்துகிறான். இப்ப உதாரணத்துக்கு, எத்தனையோ மக்கள் சத்தியமான நேர்வழி அவர்களுக்கு சொல்லப்படும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு, நீங்க சொன்னதை விட்டுட்டு நாங்கள் கேட்டு வந்துட்டோம்னா அது எப்படி? எங்க மூதாதையர்களாக நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம், அப்ப நாங்கள் நீங்க இன்றைக்கு வந்து சொன்ன உங்களுக்காக வேண்டி நாங்கள் வந்து எங்களுடைய அந்த செயல்களை விட்டு வந்து விட்டால் என்ன ஆகிறது? அப்ப என்னது பெருமை? அப்ப இன்று இந்த பெருமையினால் நமது சமுதாயம் பல வழிகளிலே சீரழிந்திருக்கிறது. முதலாவது என்ன, அல்லாஹ்வுடைய தீனிலே சீரழிந்திருக்கிறார்கள். எதிலே? அல்லாஹ்வுடைய தீனிலே, இபாதத்திலே சீரழிந்திருக்கிறார்கள், தௌஹீதிலே சீரழிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல சகோதரர்களே, இந்த பெருமையினால் ஒட்டுமொத்த நமது சமுதாய வாழ்க்கையே, சமூக வாழ்க்கையே சீரழிந்திருக்கிறது. புரியுதா? ரெண்டு வாழ்க்கை, ஒன்று அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் உள்ள வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை என்ன, நமக்கும் அடியார்களுக்கும் உள்ள வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கையுமே சீரழிகிறது பெருமையினால், இந்த ரெண்டு வாழ்க்கையுமே சீர் பெறுகிறது பணிவினால். இப்ப உங்களுக்கு நான் நிறைய உதாரணங்களையோ விளக்கங்களையோ அந்த பக்கத்துக்கு நான் இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது, ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச தெரியும் அதிகமாக. அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நம்ம பெருமை கொண்டால் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலை ஏற்படும்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வின் விஷயத்திலே நாம் பணிவு கொண்டால் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கு அல்லாஹ் நம்மை கொண்டு போவான்? நிறைய பயன்களை கேட்டிருப்பீங்க. இப்ப பெரும்பாலும் பிரச்சனை, சிக்கல் எங்கே இருக்கிறது என்றால், நமக்குள் எப்படி பெருமையை விடுவது,
நமக்குள் எப்படி நான் இன்னொருவருக்கு பணிவு செய்வது? புரியுதா இல்லையா? இந்த பெருமை நமக்குள் ஹுக்குக்குள் இபாதுல அல் இபாது பைனஹும் அவர்களுக்கு இடையில இந்த பெருமை இருக்கிறதே, இதை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒரு நல்ல வாழக்கூடிய குடும்பத்தை ரெண்டாக்கிடும் இந்த பெருமை, ரெண்டாக ஆக்கிவிடும். இந்த பெருமையினால் என்ன ஏற்படும் என்றால் கட்டுப்படாத தன்மை ஏற்படும். என்ன ஏற்படும்? பெருமையினால கட்டுப்பட மாட்டேன், பேச்ச கேட்க மாட்டேன், எது சொன்னாலும் அதுக்கு மாற்றம் பண்ணுவேன், உன்னை நான் மதிக்க மாட்டேன், உனக்கு நான் மாறு செய்வேன். இது கண்டிப்பா இருக்கணும். சைத்தாண்ட பாருங்க, இங்கிலீஷ் தெரிந்து பாருங்க. ஏன்னா இது யாருடைய குணம்? இது இங்கிலீஷுடைய குணம். உன்னை நான் மதிக்க மாட்டேன், உன் பேச்ச கேட்க மாட்டேன், உனக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், உனக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், உன்னுடைய கட்டளையை நான் ஏத்துக்க மாட்டேன். இப்ப பாருங்க, ஒரு மனைவி இடத்திலே இந்த பெருமை வரும்போது, ஒரு மனைவி இடத்திலே இந்த பெருமை வரும்பொழுது அந்த குடும்பம் எப்படி சீரழிகிறது? ஒரு கணவனிடத்திலே இந்த பெருமை வரும்போது, இப்ப இன்னொரு பக்கம் பாருங்க. இப்ப நம்ம ஒரு அஞ்சு விஷயம் சொன்ன பாருங்க. பெருமை வரும்பொழுது என்ன வரும்? கட்டுப்பட மாட்டேன், உன் பேச்சு கேட்க மாட்டேன், உன்னை நான் மதிக்க மாட்டேன், உனக்கு நான் மாறு செய்வேன், எப்போதுமே நீ சொல்றதுக்கெல்லாம் நான் மாத்தமா செய்வேன். இப்ப இதே போல இன்னொரு ஒரு பக்கம் இருக்குது இந்த பெருமைக்கு. என்னன்னு சொன்னா, அநியாயம் பண்ணுவேன், அக்கிரமம் பண்ணுவேன், நீதமா நடக்க மாட்டேன். இந்த அஞ்சுல இருந்து இந்த அஞ்சு வரும். எப்படி நீதமா நடக்க மாட்டேன், அநியாயம் பண்ணுவேன், அக்கிரமம் பண்ணுவேன், உன்னுடைய உரிமையை கொடுக்க மாட்டேன், உனது உரிமையை கொடுக்க மாட்டேன், உன் மீது நான் இரக்கப்பட மாட்டேன். இப்ப கணவனிடத்திலே பெருமை இருக்குமேனால் இந்த அஞ்சையும் அவன் செய்வான். ஒரு மனைவி எப்போது துன்புறுத்தப்படுகிறாள், ஒரு மனைவியினுடைய ஹக்கு எங்கே பாழாக்கப்படுகிறது, பிள்ளைகளுடைய ஹக்குகள் எங்கே பாழாக்கப்படுகின்றன, அவர்களுடைய உரிமைகள் எங்கே பறிக்கப்படுகின்றன, எங்கே ஒரு குடும்பத்தில் குடும்ப தலைவன் சித்திரவதை செய்யக்கூடியவனாக மாறுகிறான், மிகப்பெரிய ஒரு மூடனாக மாறி குடும்பத்தை அடித்து துவம்சம் செய்யக்கூடிய ஒரு மோச குணமுள்ளவனாக எப்போது மாறுகிறான், அவனிடத்திலே பெருமை வரும்போது. பார்க்கிறோமா இல்லையா? அப்ப அந்த பெருமை என்ன செய்து விடுகிறது? அவனிடத்திலிருந்து இரக்கத்தை எடுத்து விடுகிறது. இப்படித்தான் ஒரு ஆட்சியாளரிடத்திலே பெருமை இருக்கும். ஆனால் அதிகாரம் செலுத்தக்கூடிய, ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசனிடத்திலே பெருமை வந்து விடுமேனால் முடிந்தது, அவ்வளவுதான். ஃபிரஓனிடத்திலே பெருமை வந்தது, நம்ருவிடத்திலே பெருமை வந்தது, என்ன ஆனது? ஒரு அதிகாரியிடத்திலே பெருமை வறுமை ஆனால், ஒரு செல்வந்தனிடத்திலே பெருமை வறுமை ஆனால், அவரவர்களுடைய துறையில் அவர்களுடைய நன்மைகளிலிருந்து சமுதாயத்தை முற்றிலுமாக தூரப்படுத்தி அல்லாஹ்வின் கோபத்திலே அவனை ஆக்கிவிடும். அதே போல ஒரு ஆலிமிடத்திலே, ஒரு தாயிடத்திலே பெருமை வறுமை ஆனால் என்ன ஆகும்? மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ல மாட்டார், மறைத்து விடுவார், இல்மை மறைத்து விடுவார். ஒரு செல்வந்தனுக்கு பெருமை வரும்போது ஏழைகளை அவர் கவனிக்க மாட்டார், ஏழைகளின் ஹக்குகளை அவர் கொடுக்க மாட்டார். இப்படி இந்த ஹுகூக்குல் இபாதில இந்த பெருமை வந்துவிடுமே ஆனால் அங்கே மிகப்பெரிய ஒரு மோசமான சமூக சீர்கேட்டை உருவாக்கிவிடும். இது ஒரு நம்ம என்ன சொல்ல, சாதாரண ஒரு பெருமைன்னு சொல்றோம், ஆனா அதுக்குள்ளால எவ்வளவு பெரிய ஆபத்துகள் இருக்கின்றன, பின்விளைவுகள் இருக்கின்றன என்றால், அல்லாவுடைய ஹக்குகளே வந்து விடுமேனால் முழுசா அவனை காஃபிரா கொண்டு போய் தள்ளிடும், வழிகேடனாக கொண்டு போய் தள்ளிவிடும், சத்தியத்தை மறுக்கக்கூடியவனாக கொண்டு போய் அவனை தள்ளிவிடும். அல்லாவுடைய அடியார்களின் விஷயத்திலே அவனுக்கு பெருமை வந்து விடுமேனால் அவனை ஒரு அநியாயக்காரனாக, ஹக்குகளை பறிக்கக்கூடியவனாக, இரக்கமற்ற உள்ளம் உள்ளவனாக, கடின உள்ளம் உள்ளவனாக, ஒரு தர்ம ஈகை சிந்தனை இல்லாதவனாக, மென்மை இல்லாதவனாக, அடியார்களை மன்னிக்கக்கூடிய குணம் இல்லாதவனாக அவனை மாற்றி விடுகிறது. இப்ப நம்ம பார்க்கிறோம். சரிங்க, இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓரளவுக்கு. இது ஓரளவுக்கு நான் என்ன சும்மா அப்படி மேலோட்டமா வாட்சி பாக்குற அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கிறோம், மொத்தமா ஒண்ணு தெரியல, யாரும் நினைச்சிடாதீங்க. இப்ப இந்த பெருமையிலிருந்து நாம் எப்படி நம்மை பாதுகாப்பது, பணிவை எப்படி நாம் கொண்டு வருவது, சரியா இல்லையா? டாக்டர் போயிட்டீங்க, டாக்டர் சொன்னார் உங்களுக்கு பா உனக்கு அது இருக்குப்பா இது இருக்குப்பா அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னாரு, எல்லாம் செஞ்சு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன செய்வார், எந்திரிச்சுப்போன்னு சொல்லிடுவாரா? மருந்து கொடுப்பாரு, என்ன கொடுப்பாரு? மருந்து மாத்திரை கொடுப்பாரு, டானிக் கொடுப்பாரு, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அப்பத்தான் ட்ரீட்மெண்ட் பூர்த்தி ஆகும், சரியா இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் ட்ரீட்மெண்ட் பூர்த்தி ஆயிடாது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு பணி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று. அப்ப அவர்களை போன்று அவர்களுடைய குணத்திலிருந்து நாமும் எடுக்க ஆரம்பித்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த பெருமை என்பது நமக்கு வராது. அல்லாஹ்வுக்கு பிடித்தமான குணமாகிய பணிவு என்பது நம்மிடத்திலே வரும். அப்ப இதுக்காக மௌத்து வரைக்கும் போராடணும். எப்படி என்ன இந்த பிரச்சனை இருக்குதே, இது சும்மா முடிஞ்சது கிடையாது, ஒரு நாளில் முடியக்கூடிய விஷயம் அல்ல இது. ஏன்னா சைத்தான் நம்ம கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். எது வரைக்கும்? மௌத்தா போறதுக்கு முன்னாடி, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பெருமையில இருந்து கொஞ்சத்தையும் உள்ளத்துல போட்டா கூட அவன் சக்சஸ் ஆயிடுவான், நாம் தோற்று விடும், அல்லாஹ் பாதுகாக்க. அதனால இந்த ட்ரீட்மெண்ட் என்பது, இந்த மருந்து சாப்பிடுவது என்பது, இது மௌத்து வரை தொடரக்கூடிய ஒன்று. இப்ப ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அஹ்லாக்கில் இருந்து எப்படிப்பட்ட ஒரு நபி, அல்லாஹு அக்பர், எப்படி ஒரு எளிமையோடு, ஒரு பணிவாக, அடக்கமாக, அன்பாக, சம மக்கள் சக மக்களோடு ஒரு பழகக்கூடிய மக்களாக இருந்தார்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம முன்பு சொன்னது போன்று அவர்கள் பயணித்தால் என்ன செய்வார்கள் என்றால், வாகனத்திலே பயணித்தால் தனக்கு பின்னாடி ஒருத்தரை உட்கார வச்சுப்பாங்க, தனக்கு பின்னாடி ஒருத்தரை உட்கார வச்சுப்பாங்க. இப்ப பாருங்க, இங்க கூட ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம தூக்குவோம், சரிங்களா? இப்ப உங்க பிள்ளையே நீங்க தூக்கி கொஞ்சுவீங்க, நீங்க பெரிய படிச்சு பட்டம் படிச்ச பெரிய ஆளா இருப்பீங்க, பெரிய பதவியில் இருப்பீங்க, உங்க பிள்ளைய தூக்குவீங்க, பக்கத்து வீட்டு பிள்ளைய தூக்குவீங்களா, உங்க நண்பருடைய பிள்ளைய தூக்குவீங்களா, ஒரு ஏழையனுடைய பிள்ளைய தூக்கி கொஞ்சுவீங்களா, அப்பதான் தெரியும் பணிவு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. உங்க வீட்டு பிள்ளைய தூக்கும் பொழுது உங்களிடம் அன்பு இருக்கிறது என்று மட்டும் வெளிப்படும், நீங்கள் ஒரு ஏழையின் பிள்ளையை, ஒரு ஏழையின் பிள்ளையை, உங்களை விட தகுதியில் குறைவான ஒருவருடைய பிள்ளையை நீங்கள் தூக்கி கொஞ்சம் மகிழும் பொழுது உங்களிடத்திலே அன்பும் இருக்கிறது, பணிவும் இருக்கிறது, பெருமை இல்லை என்பது உறுதியாகும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால், தான் வீட்டுக்குள்ள ஹசன் ஹுசைனை மட்டும் கொஞ்சல, யாரையெல்லாம் கொஞ்சினார்கள், மதினாவின் தெருக்களில் விளையாடிய சிறுவர்கள் எல்லோரையும் தூக்கி கொஞ்சினார்கள், மகிழ்ந்தார்கள், முத்தமிட்டார்கள், அவர்களை தனது வாகனத்திலே அவர்களை ஏற்றிக்கொண்டார்கள். நம்ம சின்ன பிள்ளைங்களை ஏத்துவோமா, ஏய் தள்ளிப்படாத, இப்படி ஏய் தள்ளிப்படாத, பார்த்தே பார்க்காம போறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் சிறுவர்களுக்கு அருகிலே செல்லும் பொழுது இவர்கள் முந்தி சலாம் சொல்லாமல் சென்றதில்லை. எப்படிங்க நம்ம இன்னைக்கு சலாம் அவங்க சொன்னா கூட பட்டு, எப்படி யாராவது சின்ன பிள்ளைங்க நபி அவர்களுடைய பங்கு எப்படி இருந்தது? சிறுவர்களை பார்த்தால் நிற்பார்கள், அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள், அவர்களோடு பேசுவார்கள், அதற்கு பின்னால் சொல்வார்கள். நம்ம இப்படி கையை கட்டி பாரு, எப்படி என்னமோ எக்ஸாம் ஹாலில் இன்ஃபெக்ஷனுக்கு வர வர்ற மாதிரி இப்படி கையை கட்டிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மற்றொரு பண்பை பாருங்கள், எங்கெல்லாம் பெருமை வரும்னு தெரியுதோ, எங்கெல்லாம் பெருமை வரும்னு தெரியுதோ, நபி அவர்களும் சஹாபாக்களும் இப்படித்தான் இருந்தாங்க.
உடனே தன்னை கழுவினார்கள். என்ன செய்தார்கள்? உடனே தங்களை அவர்கள் கழுவினார்கள். நம்ம என்ன திரும்ப நினைப்போம்? இன்னும் கொஞ்சம் தூக்கி விட்டுப்போம் காலர. நம்ம இப்படி இப்போ ஒருத்தர் வராருன்னு வச்சுங்களேன், உங்களை ரொம்ப மதிக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒழிஞ்சு போச்சுக்காரு. நம்ம என்ன செய்யறோம் அதே? இப்போ உங்க நீ ஒரு ஓனர்னு வச்சுங்களேன், உங்கள்ட்ட வேலை செய்யறவர் உங்களை பார்த்து ரொம்ப பயப்படுறாருன்னு வச்சுங்களேன், நீங்க ரொம்ப பயமுட்டாருன்னு சொல்லி அவன் அப்படி பயப்படுறத நீங்க வரவேற்க ஆரம்பிச்சிருவீங்க, அதை விரும்ப ஆரம்பிச்சிருவீங்க, அவனுக்கு பயத்தை இன்னும் கொஞ்சம் கூட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இது யாருடைய பழக்கம்? இது பலவீனமான உள்ளமுள்ள நோயுள்ள உள்ளமுள்ள நமது பழக்கம் இது. இப்ப ஒரு ரெண்டு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு போயிருந்த போது ஒருத்தர் வர்றார், புதுசா பாக்குறார், நபியின் பாக்குறதுக்கு வர. மக்கா வெற்றியுடைய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டு, நபியா இப்படிப்பட்டவரா, இந்த மக்காவையே வெற்றி கொண்டுட்டாரா, சுத்தி சகாபாக்கள் என்ன எதுவும் நடக்கலாம். அப்ப நான் காஃபுரேஷன், அப்ப எல்லாரும் இப்படி இருக்கும்போது அவர் வந்து நின்னார்ல ரசூல்லா முன்னாடி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆளுக்கு கை காலம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு, பயந்து நடுங்கி ஆளுக்கு ஒத்தறி வேர்த்து விறுவிறுத்து விட்டா இன்னும் கொஞ்சம் மயக்கடிச்சு விழுந்திருப்பார் போல. ரசூல் சொல்ல ஆலோசனை என்ன செஞ்சாங்க? உடனே பேச்ச நிப்பாட்டிட்டு அவருக்கு பக்கத்தில் வந்தாங்க, அவரை பிடிச்சாங்க. ரசூல்லா அமைதியா இருங்க, ஒண்ணும் கிடையாது, நான் யாரு, நான் ஒரு குறைஷியுடைய ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஒரு மனிதன் தான், அலை பெண்ணுக்கு பிறந்த ஒரு மனிதன் அல்ல, நான் ஒரு அரசன் அல்ல, அமைதியாரு அமைதியாரு. அவருக்கு அப்பதான் உயிரே வந்துச்சு, அல்லாஹு அக்பர் கபீரா. எப்படிப்பட்ட பணிவு பாருங்க, அவ்வளவு தோழர்கள் இருக்கிறார்கள். நம்ம என்ன செய்யறோம்? என்ன இதுதான் பிரச்சனை நமக்கு? மக்கள் நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு ஒரு நம்ம மனசுல ஒரு ஃபீலிங்க கொண்டு வரோம் பாருங்க, அப்ப மாறுது பாருங்க நமது நடவடிக்கை. டேஞ்சர், வெரி டேஞ்சர், வெரி டேஞ்சர். எல்லாம் பாதுகாக்கணும். அவங்க எல்லாம் பாக்குறாங்களே, நான் இப்படி நடந்துகிட்டா என்ன எப்படி நடப்பாங்க, நம்மள சீப்பா இடம் போட்டுவாங்களே. என்னடா சீப்பு, இவர்கள் உன்னை சீப்பா இடம் போட்டு விடுவார்களா? அல்லாஹ் உன்னை எங்கே கொண்டு போய் வைப்பான்? முகர்ரபீனிலே கொண்டு போய் அல்லாஹ் உன்னை வைப்பான். இவர்களிடத்திலே கண்ணியம் பெறுவதற்காக நீ இப்படி நடக்கவில்லை என்றால் அல்லாஹ் உன்னை அஸ்வலுஸ்ஸாஃபிலிலே கொண்டு போய் வைத்து விடுவான். மட்டமானவர்களில் கேவலமானவர்கள் கடைசி தரஜாவில் கொண்டு போய் அல்லாஹ் வைத்து விடுவான். இன்னொரு சம்பவம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜித் நபவியிலிருந்து வெளியே போறாங்க. அன்றைக்கு ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டு போச்சு. எப்போதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போவாங்கன்னு சொன்னா, தோழர்களை எல்லாம் முன்னாடி அனுப்பிட்டு அவங்க பின்னாடி இருப்பாங்க. டோட்டலி டிஃபரெண்ட். உலக தலைவர்களுக்கும் நபிக்கும் முழுமையான வித்தியாசம். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் முன்னால் இருப்பார்கள், மற்றவர்களை பின்னால் வைப்பார்கள். நமது நபி எப்படி செய்வார்கள்? இவர்கள் பின்னால் இருப்பார்கள், எல்லோரையும் முன்னால் அனுப்பி விடுவார்கள். இதுக்கு மேல இன்னும் என்னங்க சொல்றது? எத்தனை முறை தனது தோழர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதுக்கு அனுப்பும் போது அரை மைல் தூரம், ஒரு மைல் தூரம் அந்த தோழரை வாகனத்திலே உட்கார வைத்து விட்டு அந்த தோழருடைய வாகனத்தின் கடிவாளத்தை தான் பிடித்துக் கொண்டு சென்றிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். நடக்குமாங்க உலக வரலாற்று? பணிவினுடைய உச்சம் இதுக்கு மேல பணிவு கிடையாது. இப்படி அபூபக்கர் சொல்கிறார், எனது நபி எனது தோழர் இப்படித்தான் செய்தார், நானும் இப்படித்தான் செய்வேன் என்று கலீஃபாவாக ஆனதற்கு. நம்ம என்ன திரும்ப சொல்லுவோம், அலிப்ஷா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், அதெல்லாம் அந்த காலம் அலிப்ஷா எப்படி அதெல்லாம் நபியுடைய காலம் சகாபாக்கள் காலம், இப்படிலாம் நம்ம நம்ம காலத்துல செஞ்சா ஏச்சிட்டு போயிடுவானு அலிப்ஷா இப்படிலாம் நம்ம காலத்துல செஞ்சா நம்மள ஏச்சிட்டு அலிப்ஷா நம்மளும் ஏறி போடுவோம் அலிப்ஷா இப்ப இப்படித்தான் நடக்கணும் அலிப்ஷா. நீ எப்படி நினைக்கிறாயோ அப்படியே நடந்து கொள்ளப்படுவார், அப்படியே நடக்கும். உனது நற்குணத்தை பின்பற்றினால் நன்மை நடக்கும் என்று நினைத்தால் அல்லாஹ் உனக்கு நன்மையை தருவார், கெட்ட குணத்தால் தான் உனக்கு இது நடக்கும் என்று நினைத்தால் அப்படியே உனக்கு. அப்ப அன்றைக்கு என்ன நிலைமை மாறிடுச்சுன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பாரா விதமா அவங்க கிளம்பும் பொழுது சஹாபாக்கள்லாம் அப்படியே பின்னாடி நின்றுட்டாங்க. சஹாபாக்கள்லாம் பின்னாடி நின்ற உடனே ரசூல்லா முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க, பின்னாடி சஹாப் எல்லாம் வர்றாங்க பின்னாடி. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலேயே அப்படியே நின்று விட்டார்கள், அங்கேயே நின்று விட்டார்கள். சொன்னார்கள், என் உள்ளத்திலே ஏதோ ஒன்று ஏற்படுகிறது, என் உள்ளத்தில் ஏதோ ஒன்று ஏற்படுகிறது. எல்லாரும் முன்னாடி வாங்க, எல்லாரும் முன்னாடி வாங்க, எல்லாரையும் முன்னாடி அனுப்பிவிட்டு அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க ஆரம்பித்தார்கள். அப்ப எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெருமையின் வாடை தனது உள்ளத்திற்குள் வருவதை நபி அவர்கள் அனுமதிக்கவே இல்லை. சரி, வீட்டில் இருக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவிடத்தில் கேட்கப்படுகிறது, அன்னை அவர்களே ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்தால் என்ன செய்வார்கள், எப்படி விளங்கி இருக்கலாம்? ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு புரியுது காட்டி சொன்னேன், வீட்டுக்கு வந்தோடனே ரசூல் அல்லாஹ் தக்பீர் கட்டி நின்றுவாங்க போல இருக்கு. பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம்,
பள்ளிவாசல்லும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா பொத்துன்னு போட்டு உடைச்சிட்டாங்க. என்ன செய்தார்கள், தங்களது மனைவிகளுக்கு வேலை செய்வார்கள், முடிஞ்சு போச்சு. என்ன செய்வார்கள், ரெண்டு வார்த்தையும் வருது, தனது மனைவிமார்களுக்கு பணிவிடை செய்வதில் இருப்பார்கள். நம்ம யாராவது நம்ம மனைவிமார்களுக்கு பாத்திரம் கழுவி கொடுத்துருக்கிறோமோ, கொடுத்திருந்தா அலமதுல்ல, கொடுக்கலன்னா இன்னைக்கு போய் கழுவி கொடுக்கணும், இல்லைன்னா போன் போட்டு சொல்லிடுங்க, நான் வீட்டு ஊருக்கு வரும்போது உனக்கு நான் பாத்திரம் கழுவி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம நிறைய விஷயம் இருக்குது, குடும்ப வாழ்க்கை சீரழியுதா இல்லையா, எதில் விட்டு கொடுக்க வேண்டுமோ, எதில் தோழமையாக இருக்க வேண்டுமோ அதில் விட்டு கொடுத்தலும் இல்லை தோழமையும் இல்லை. சரியா, அப்ப அந்த ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள் மனைவிமார்களின் பணிவிடையிலே இருப்பார்கள், வீட்டை கூட்டுவார்கள், தனது செருப்பை அவர்கள் தைத்துக் கொள்வார்கள், தனது கிழிந்த ஆடையை அவர்கள் தைத்துக் கொள்வார்கள். நமக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, எப்ப பார்த்தாலுமே புது சட்டை, சட்டை பழசு நிறம் மாறுறதுக்கு முன்னாடியே சட்டை வாங்கிடுவோம். என்றைக்காவது அயன் பண்ணாம போடுறோமா? எப்போதுமே நம்ம இப்படியே டிப் டாப் இருங்க, வேணாம் சொல்ல, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சுத்தமாக இருப்பதை அழகாக இருப்பதை அல்லாஹ் விரும்புகிறான்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் உங்களுக்கு நீங்கள் மருத்துவம் செய்ய வேண்டிய கட்டாயத்திலும் இருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதுக்குன்னு மூணு நாளும் மூணு வேளையும் பிரியாணி சாப்பிட்டா
ஒருவேளை கஞ்சி குடிக்கிறீங்களா இல்லையா, ஒருவேளை சாதா சாப்பாடு சாப்பிடுறீங்களா இல்லையா, சரிங்களா இல்லையா, உணவுல உனக்கு செய்யறது இல்லையா, எப்போதுமே வந்தி சாப்பாடு சாப்பிடுறீங்க என்னங்க, எப்போதுமே கபுஷாவை சாப்பிடுறீங்க என்ன மாத்திரீங்களா இல்லையா, இல்லப்பா இன்னைக்கு வேணாப்பா, இன்னைக்கு வெறும் ஜூஸ் குடிப்போம்ப்பா, இன்னைக்கு வெறும் தண்ணி குடிப்போம்ப்பா, இன்னைக்கு வெறும் வறுக்கி சாப்பிடுவோம்ப்பா, சரிங்களா இல்லையா. ஏன் இந்த உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த மாற்றங்கள் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே உங்களுக்கு கவனத்தை கொண்டு வருவதில்லை. எப்போதுமே காஸ்ட்லி சட்டையா போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன் ஒரு தடவை சாதாரண சட்டை போட்டு பாருங்கள். எப்போதுமே அயன் பண்ணி போடுறீங்க, ஒரு தடவை அயன் பண்ணாம போடுங்க. எப்போதுமே வாகனத்தில் போறீங்க, ஒரு தடவை நடந்து போங்க. எப்போதுமே வாகனத்தில் போறீங்க, ஒரு தடவை நடந்து போங்க. நாம் பார்க்கிறோம் நமது குலஃபாக்கள் உமர் ஃபாரூக் பணிவனுடைய உதாரணம். அவர்கள் மன்னர்களிலே சொல்லப்போனார், ரசுல்லாவை பத்தி பேச முடியவே முடியாது, அது அவ்வளவு ரசுல்லாவுடைய ஒரு கடல். அதற்கு பிறகு அபூபக்கரை சொல்லவா வேண்டும், ஆனால் யாரெல்லாம் உமர் என்று சொன்னாலே அவர் பெரிய ஆள் அப்படி இப்படி நினைத்துக் கொண்டிருந்தாங்களோ அந்த உமரை பாருங்கள். அவர் ஜும்மாவுடைய பயான் செய்கிறார், அவரது சட்டையில் உள்ள ஒட்டுகளை எண்ணுகிறார்கள், 14 ஒட்டுகள் இருக்கின்றன. உஸ்மான் கனி, அவருடைய பேர் என்ன, கனி செல்வந்தர், உஸ்மான் செல்வந்தர், அவருடைய பட்டப்பேர் அப்படித்தான். அவர் ஹுத்பா கொடுக்கிறார், 16 ஒட்டுகளை எண்ணுகிறார்கள் சஹாபாக்கள். இதுக்காக இந்த நப்ச செருப்பால் அடிக்கும், எப்படி அடிக்கணும், நப்ச செருப்பால் அடிக்கணும், விளக்கு கட்ட விளக்கு மாத்தால அடிக்கணும். கட்ட விளக்கு மாதிரி தெரியுமா, நான் சொல்லாதீங்க, கட்ட விளக்கு மாத்தால இந்த நப்ச அடிக்கணும். உமரது எல்லாம் அன்பு ஒரு தடவை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வந்து எல்லாருக்கும் வேலை செய்யறாங்க, சதகாவுடைய ஒட்டகத்தை கழுவுறாங்க. டோட்டலா ஒரு அடிமை என்ன வேலையை செய்வாங்களோ அந்த வேலையெல்லாம் அவங்க உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சுத்தி உள்ளவங்களுக்கெல்லாம் கை கால் நடுங்குது. யாருங்க உமர்னு பேரை கேட்டவனைய எங்க ரோம்லையும் பாரசீகத்திலையும் எந்திரிச்சு நின்றுறாங்க. இங்கே இவர் உமர் என்ன செய்கிறார், மதினாவில் சதகாவுடைய ஒட்டகத்தை கழுவுறாரு, வர்றவங்களுக்கு வேலை செய்யறாரு. டோட்டலா அன்றைக்கு பார்த்தா ஒரு ரொம்ப டிஃபரெண்டா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது கடைசி தரஞ்சால போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப கூட இருந்த நெருக்கமான தோழர்கள், உமரே உங்களை நீங்கள் ஏன் இப்படி சிரமப்படுத்திக் கொள்கிறீர்கள் கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா. அந்த உமருடைய வார்த்தையை கேளுங்கள், சொல்கிறார்கள், என்னை இன்று யாரெல்லாம் சந்தித்தார்கள் என்று உங்களுக்கு தெரியும். பல நாடுகளில் இருந்து வந்த பல தூதர்கள் என்னை சந்தித்தார்கள், அவர்களுடைய மந்திரிகள் என்னை சந்தித்தார்கள். இது எனது நப்சிலே எனக்கு கொஞ்சம் பெருமையை கொடுத்தது. நான் பெரிய ஆளுங்கிற கொஞ்சம் பெருமையை கொண்டு வந்தது. இந்த நப்சை கேவலப்படுத்த நாடினேன், இழிவுபடுத்த நாடினேன். என்ன சொன்னார்கள், என்னை இன்று யாரெல்லாம் சந்தித்தார்கள், எப்படியெல்லாம் என்னை மதித்தார்கள், எப்படி பேசியிருப்பாங்க வந்து உமர்கிட்ட, எப்படி எனக்கு மரியாதை செய்தாங்க. இந்த நப்சிலே கொஞ்சம் ஏறியது. இந்த நப்சை நான் இதற்கு பாடம் புகட்ட விரும்பினேன், இதை சுத்தப்படுத்த விரும்பினேன். என்ன தடுக்காதீங்க, நீங்க நான் போயிருங்க. நிறைய உதாரணங்களை சொல்லலாம் சகோதரன். சலஃபுகளுடைய உதாரணங்களை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் நூற்றுக்கணக்கான உதாரணங்கள். எப்படி இந்த பணிவை பேரின ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து நமது இமாம்கள் வரை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சம்பவங்கள். இப்ப நம்ம என்ன செய்யறோம், நமது வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்ப இந்த பெருமை என்பது ஒரு குஃப்ருடைய குணம், இது ஒரு இப்லீசுடைய குணம். இதனால் இறை நிராகரிப்பு ஏற்படுகிறது, இறைவனுக்கு நன்றிகட்ட தன்மை ஏற்படுகிறது, அல்லாஹ்வுடைய கட்டளையில் இருந்து நம்மை திசை திருப்புகிறது, அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரிக்க தூண்டுகிறது. இதற்கு எதிராக உள்ள பணிவு என்பது ஈமானுடைய குணம், மூமின்களுடைய குணம்,
அல்லாஹ்வுக்கு பிடித்தமான குணம். இந்த குணம் நம்மை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நிலைத்திருக்க செய்கிறது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேண நமக்கு தூண்டுகிறது, அன்பை தூண்டுகிறது, நீதத்தை தூண்டுகிறது, மக்களுக்கு மத்தியிலே இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்துகிறது. ஒரு பணிவு இருக்குமேனால் அதை விட வேறு இணக்கத்தை நீங்கள் அங்கே பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்திலே பணிவு இருக்குமேனால் அந்த குடும்பம் இணக்கமான குடும்பம், பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே இணக்கம் இருக்குமேனால் குடும்பம் சிறந்த குடும்பம், மனைவி கணவரிடத்திலே பணிவு இருக்குமேனால் சிறந்த ஒரு குடும்பம், ஒரு தொழில் நிறுவனத்திலே பணிவு இருக்குமேனால் அந்த பணிவுள்ள முதலாளி சிறந்த முதலாளி, அந்த பணிவுள்ள தொழிலாளி சிறந்த தொழிலாளி, ஒரு நாட்டிலே பணிவு இருக்குமேனால் பணிவுள்ள அரசர் சிறந்த அரசர், பணிவுள்ள மக்கள் சிறந்த மக்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய செல்வமோ நம்முடைய படிப்போ நம்முடைய அழகோ நம்முடைய எந்த ஒரு விஷயமோ அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது, இதற்கு உரிமையாளன் அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் எப்போது வேண்டுமானாலும் என்னிடமிருந்து பறித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு பயம் இருக்கும் போது, அந்த உணர்வோடு நாம் அல்லாஹ்விற்கு முன்னாலும் தலை குனிந்து அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றி அடியார்களுக்கு மத்தியிலும் இரக்கத்தோடு அன்போடு பணிவை நாம் மேற்கொள்ளும் பொழுது நாம் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்தை கண்ணியத்தை அல்லாஹ்விடத்திலே அடைகிறோம். இந்த பெருமை என்பது உள்ளத்துடைய அழுக்குகளிலே ஒரு மோசமான அழுக்கு, நாத்தத்தில் பெரிய நாத்தம் அது. பணிவு என்பது கண்ணியத்திலே ஒரு பெரிய கண்ணியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் பணிவாக இருங்கள், யார் அல்லாஹ்வுக்காக பணிகிறாரோ அல்லாஹ் அவருடைய தரஜாவை உயர்த்துகிறார், அல்லாஹ் அவருடைய தரஜாவை உயர்த்துகிறார். அப்ப இந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில இதற்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிருப்போம், இப்ப இந்த சபையில நம்ம தெரிஞ்சதிலிருந்து நாம் ஒரு உறுதிப்பாட்டுக்கு வருவோம். முதலிலே ஒரு தௌபா, யா அல்லாஹ், என்னிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தில் எனது பேச்சிலோ எனது செயலிலோ என்னுடைய பாவனையிலோ எனது பார்வையிலோ எனது எந்த ஒரு நடவடிக்கையிலே நான் அறிந்தோ அறியாமலோ எனது வாழ்நாளிலே பெருமை ஏற்பட்டிருக்கும் ஆனால் என்னை மன்னித்தல்வாயா, அதற்காக நீ என்னை குற்றம் பிடித்து விடாதே, தண்டித்து விடாதே, நீ எனக்கு கொடுத்த நேமத்தை பறித்து விடாதே என்ற ஒரு தௌபாவையும் பயத்தையும் கொண்டு வருவதோடு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோமாக, யா அல்லாஹ் எப்போதும் என்னை பணிவானவர்களிலே ஆக்கி வைப்பாயாக. இதற்கு பிறகு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பணிவுக்கு உள்ள அத்தனை விஷயங்களையும் முந்தி நாம் செய்வோமாக. பிறருக்கு பணிவிடை செய்வது, பிறருக்கு உதவுவது, ஏழைகளை மதிப்பது, நம்மை விட அந்தஸ்தில் குறைவான படிப்பிலோ கல்வியிலோ செல்வத்திலோ அவர்களுக்கு முந்தி நாம் சலாம் சொல்வது, அவர்களை விசாரிப்பது, அவர்களை அரவணைப்பது, அவர்களோடு உட்காருவது, நமது உறவினர்களில் ஏழைகளாக யார் இருக்கிறார்களோ குறிப்பாக அவர்களது வீடுகளுக்கு நாம் அவர்களை தேடி சென்று அவர்களை சந்திப்பது, அவர்களது உறவுகளை நாம் இணைப்பது, இப்படிப்பட்ட இந்த பணிவுனுடைய குணங்களை நாம் செய்யும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு நாம் நமது உள்ளத்தை பெருமையிலிருந்து பாதுகாத்து அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இந்த பணிவு என்ற குணத்தை கொண்டு நாம் நிரப்பமாக்க முடியும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அதற்கு உதவி செய்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.